ගරු වේලුසාමි රාජකිෂ්ණන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා.
විනාඩි
7ක්. 7 minutes.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்று இந்த சம்பள தனியார் துறையினுடைய சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. 21,000 ரூபாய் 27,000 ஆக இருந்து இப்போ ஜனவரிக்கு பிறகு 30,000 ரூபாய் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. விசேஷமாக இதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் திரு கிருஷ்ணன் செல்வராஜா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பேசியதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. 1,700 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது கடந்த காலத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சொல்லியிருந்தார். அதே போல கௌரவ அனுரகுமார திசாநாயக்கவும் அதை சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் திரு செல்வராஜ் அவர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அதாவது சம்பள நிர்ணய சபைக்கு போய் 1,350 ரூபாய் பிளஸ் 350 ரூபாய் என்று சொல்லி பேசும் பொழுது 2,000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவர் சம்பள நிர்ணய சபையிலிருந்து வெளிவந்ததையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆகவே ஜேவிபியினுடைய ஒரே ஒரு கொள்கையாக இருந்தது சம்பளம் 2,000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அதை இன்று நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இந்த சிக்கல்? இன்று உங்களுடைய அரசாங்கம் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இந்த சிக்கல்? அப்படின்னா கம்பெனிக்காரங்களுக்கு நீங்களும் பயப்படுறீங்களா? கம்பெனிக்காரங்க உங்களுக்கு ஒத்துழைக்கலையா? அல்லது தோட்ட தொழிலாளர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறீர்களா? இதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இன்று தோட்ட தொழிலாளர்கள் தான், அதாவது சம்பளம் குறைந்து வாங்குகின்ற ஒரு ஒரு சமூகமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 1,300 ரூபாய் சம்பளம், 1,300 ரூபாய் சம்பளம் 20 கிலோ கொழுந்து எடுத்தால் மட்டுமே கொடுக்கப்படுகின்றது. இந்த 20 கிலோ கொழுந்து 10 கிலோவோ 12 கிலோவாக எடுத்தால் அதை பாதி சம்பளம் தான் கொடுக்கின்றார்கள். அப்படியா? அப்படி பார்த்தால் அவர்களுடைய வேதனம் சாதாரண தனியார் துறை வேதனத்தை விட குறைந்த வேதனமாகவே கருதப்படுகின்றது. ஆகவே இந்த வேதனத்தை அதிகரிப்பதற்கு இன்றைய ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அதற்கான ஒரு பிரேரணையும் நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த, அதாவது இலங்கையிலே இருக்கின்ற யூத் ஆபீசர்ஸ், அதாவது இளைஞர் அமைப்பு, இன்று திரு மனோகணேசன் அவர்கள் பேசியது போல நான் அவர் சிங்களத்திலே பேசினார், நான் தமிழிலேயும் உங்களுக்கு அதை பேசி விளங்கப்படுத்துவதற்காக சொல்ல இருக்கின்றேன். இளைஞர் அமைப்புகள் தோட்டங்களிலே அல்லது கிராமங்களிலே இன்று ஒரு ஒரு கிராம சேவக பிரிவுக்கு ஒரு அமைப்பு, ஒரு ஒரு இளைஞர் அமைப்பு என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு கிராம சேவக பிரிவிலே கிட்டத்தட்ட 5 தோட்டங்கள் இருக்கின்றன, 5 கிராமங்கள் இருக்கின்றன. அப்படின்னா 10 கிராம சேவர்கள் அல்லது 5 தோட்டம் 5 கிராமங்களுக்கு ஒரு இளைஞர் அமைப்பு உருவாக்கினால் அந்த இளைஞர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? நீங்கள் இப்பொழுது இளைஞர்களை பற்றி பேசுகின்றீர்கள், அதிகமாக மாற்று கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஆகவே இதை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகின்றது, இந்த இளைஞர் அமைப்புகளுக்கு அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி பிரதிநிதிகள் அல்லது உள்ளூராட்சி சபையில் இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள் இதிலே தலைமை தாங்க வேண்டும் என்ற வாசகமும் அதிலே இருக்கின்றது. ஆனால் இதிலே நான் என்ன பொறுத்தளவில், இளைஞர்களுடைய இந்த விஷயங்களிலே அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தால்தான் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த அரசியல் தலையீடுகளை தவிர்த்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இளைஞர் அமைப்புகளை உருவாக்கி, ஒவ்வொரு விளையாட்டுக் கழகங்களை உருவாக்கி, இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதே போல தோட்டங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்று நான் நினைக்கிறேன் சமந்த வித்யாரத்ன அவர்கள் இன்று அமைச்சர் இந்திய அரசாங்கத்தினுடையோடு பல வீடுகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகின்றது. அவர் அதை செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடந்த காலங்களிலே இது தாமதப்படுத்தி மிகவும் ஸ்லோவா இருந்தது. இப்பொழுது அவர் செய்கின்ற வேலை நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். அதே போல தோட்ட ஆஸ்பத்திரிகள், தோட்டத்திலே இருக்கின்ற வைத்திய சாலைகள் விசேஷமாக அரசாங்கத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என்பது கடந்த காலங்களிலே ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலே தோட்டங்களிலே இருக்கின்ற 19 தோட்ட வைத்திய சாலைகள் அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்கப்படுவதாக
இருக்கிறாங்க.
19 வைத்திய சாலைகள் எடுப்பதாக உறுதி கொள்ளப்பட்டாலும் இதுவரைக்கும் அது நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல்கள் இருக்கின்றது. ஆகவே அமைச்சருங்கினர் இல்லாவிட்டாலும் நான் இந்த விஷயத்தை அமைச்சருக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த தோட்டங்களிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளை எடுப்பதன் மூலமாக நகரங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு இடப்பற்றாக்குறை குறையும் என்பது என்னுடைய ஒரு விஷயமாக இருக்கின்றது. விசேஷமாக கொட்டகலை பகுதியில் இருக்கின்ற திம்புல என்கின்ற வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியாக இருக்கின்றது. அதுக்கு பக்கத்தில் உள்ள கொட்டகலை ஆஸ்பத்திரியிலே கிட்டத்தட்ட 40,000-50,000 மக்கள் ஒரு நாளைக்கு வந்து அவர்களுடைய வைத்தியத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இவ்வாறான இந்த வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டால் பக்கத்திலே இருக்கின்ற பெரிய வைத்தியசாலைகளுக்கும் அல்லது மாவட்ட வைத்தியசாலைகளுக்கும் போகின்ற கூட்டங்கள் குறையும். இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு வைத்தியசாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, கடந்த காலங்களிலே கூட்டு ஒப்பந்தம் மூலமாக இந்த நாட்டிலே தொழிலாளர்களுடைய சம்பளத்தை இல்லாதொழித்தது ஒரு பக்கம் இருக்கின்ற காலகட்டத்திலே, இந்த சம்பள விஷயங்களிலே அரசாங்கம் தலையிட்டு நிச்சயமாக இந்த தொழிலாளர்களுக்கு 1,700 ரூபாய் அல்லது திரு கிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல 2,000 ரூபாய் வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஆகவே அதை செய்வதற்கான நடவடிக்கை இந்த என்பிபி அரசாங்கம் ஜேவிபி அரசாங்கம் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கூறி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி.